நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக, ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கும் ஃபிஃபா இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் எந்த அளவுக்கு உதவி உள்ளது என்பது குறித்த ஒரு பார்வை.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஏரியா, மக்கள் கணக்கெடுப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிஃபா பண்ணது ஒரு 5-10% தான் இருக்கும். அதை பார்க்கும்போது ஃபிஃபா வந்து பண்ற சின்ன சின்ன உதவி வந்து போதாது.
மியான்மரில் முஸ்லிம்கள் இன்னல்களை சந்திப்பதாக கூறி இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் நடத்தியுள்ள ஆர்ப்பாட்டங்கள் குறித்த செய்திகள். சென்னையில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு பிரிவு மாணவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதல் முறையாக பெண் ஒருவர் துணை வேந்தராக நியமிக்கப்பட்டுள்ள செய்திகள். இலங்கையில் இறுதிக்கட்ட போரை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள ஒரு திரைப்படத்திற்கு தமிழகத்தில் தணிக்கை சான்றிதழ் மறுக்கப்பட்டுள்ளது பற்றிய செய்திகளும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்திகள் வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன், இளையதம்பி தயானந்தா.
உலகளாவிய கால்பந்து விளையாட்டை நிர்வகிக்கும் ஃபிஃபா சந்தித்துள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் அந்த அமைப்பின் பிரதிநிதிகள் புதிய தலைவரை சுவிட்சர்லாந்தில் தேர்ந்தெடுக்க உள்ளனர். ஃபிஃபாவின் வருடாந்த கூட்டத்திற்கு முன்னிரவு அதிகாரிகள் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். பதவி விலக வேண்டுமென்ற கோரிக்கைகளுக்கு மத்தியிலும் தற்போதைய தலைவர் செப் பிளேட்டர் இம்முறையும் தேர்தலில் போட்டியிடுகிறார்.
We can't let the reputation of football and the FIFA be dragged through the mud like that. We can't accept that.
அமைப்பிற்குள் ஒற்றுமை அவசியம் என்று கூறியுள்ள பிளாட்டருக்கே பெரும்பான்மையான பிரதிநிதிகளின் ஆதரவு இருப்பதாக தெரிய வருகின்றது. அவரை எதிர்த்து போட்டியிடும் ஜோர்டான் இளவரசர் ஃபிஃபாவின் கௌரவத்தை மீள நிலைநாட்ட உள்ளதாக உறுதியளித்துள்ளார்.
பிரேசில் நாட்டின் உதைபந்தாட்ட சம்மேளனத்தை முதல்கட்ட விசாரணைகளுக்காக பிரேசிலிய செனட்டரும் சர்வதேச உதைபந்தாட்ட நட்சத்திரமுமான ரொமாரியோ அழைத்துள்ளார். உதைபந்தாட்ட சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் ஜோஸ் மரியா மெரின் ஊழல் சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை அடுத்து விசாரணைக்கான அழைப்பு விடப்பட்டுள்ளது. மரினை அடுத்து தலைமையேற்ற டெல் நெரோ உதைபந்தாட்ட காங்கிரஸில் இருந்து விலகிவிட்டதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அவருக்கு பதிலாக மற்றொருவர் வாக்களிக்கவிருக்கிறார். டெல் நெரோவும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று வரும் செய்திகளுக்கு அவர் பதில் அளிக்கவில்லை. டெல் நெரோவுக்கு லஞ்சம் கொடுக்க மேற்கொள்ளப்பட்ட பல சந்தர்ப்பங்களில் அவர் அதை மறுத்ததாகவும், அந்த பணம் மற்றவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் பிரமுகர் ஒருவர் பிபிசிக்கு தெரிவித்திருக்கிறார்.
சவுதி அரேபியாவில் ஷியா பள்ளிவாசல் ஒன்றின் வெளியே மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர். இதில் 4 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். நாட்டில் சிறுபான்மை சமூகத்தினர் மீது ஐஎஸ் அமைப்பு கடந்த வாரமும் தாக்குதல் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் ஷியாக்கள் அதிகம் வாழும் கிழக்கு மாகாண நகரமான டமாமில் உள்ள பள்ளிவாசல் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தற்கொலை குண்டுதாரியை பள்ளிவாசலின் உள்ளே செல்லவிடாமல் வாகன தரிப்பிடத்தில் தடுத்து நிறுத்திய போது அந்த இடத்திலேயே அவர் குண்டை வெடிக்கச் செய்துள்ளார். கடந்த வாரம் இந்த பகுதியில் உள்ள கிராமம் ஒன்றின் ஷியா பள்ளிவாசல் ஒன்றினுள் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தியதில் 20க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர்.
லிபியாவின் சீர்த் நகரில் உள்ள விமான நிலையம் தமது கட்டுப்பாட்டிற்குள் வந்திருப்பதாக இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் லிபிய பிரிவு தெரிவித்துள்ளது. ஜிகாதிகள் லிபியாவில் பெற்ற மிகப்பெரிய வெற்றியாக இது கூறப்படுகிறது. அந்த விமான நிலையம் ஐஎஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளதை இருதரப்பும் உறுதிப்படுத்தியுள்ளன. முகமது கடாஃபியின் சொந்த ஊரான சீர்டின் பெரும் பகுதி இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் ஏற்கனவே வந்திருக்கிறது. லிபியாவில் பல ஆயுத குழுக்களுக்கு மத்தியில் நிலவி வரும் குழப்பத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி தமது பிடியை வலுப்படுத்த இஸ்லாமிய அரசு அமைப்பினர் முயன்று வருகிறார்கள்.
மியான்மரின் தென் கடற்பகுதியிலிருந்து 700க்கும் அதிகமான குடியேறிகளை தமது கடற்படையினர் மீட்டுள்ளதாக மியான்மர் தெரிவித்துள்ளது. மீட்கப்பட்டவர்களில் சுமார் 120 பெண்கள் மற்றும் சிறுவர்களும் இருப்பதாக அந்த நாட்டு அரசு அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார்.
ரோஹிஞ்சா முஸ்லிம்கள் மீது சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகள் மற்றும் கொலைகள் இடம்பெற்றதற்கான மேலதிக குற்றச்சாட்டுகள் பிபிசிக்கு கிடைத்துள்ளன. மலேசியாவில் ஆழ்கடத்தல்காரர்களால் முன்னர் பயன்படுத்தப்பட்ட முகாம்களுக்கு சென்றிருக்கும் பிபிசி செய்தியாளரிடம் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் தம் மீது அடியுதைகளும் சித்திரவதைகளும் நடந்ததாக கூறியிருக்கிறார்கள். ஆட்கடத்தலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்த பெண்களை தொடர்ச்சியாக வெளியே அழைத்துச் சென்று பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியதாக நேரில் பார்த்த பெண் ஒருவர் கூறியிருக்கிறார். அப்பெண்களில் சிலர் மீண்டு வந்ததில்லை என்றும் தெரிவிக்கிறார்.
இன்றைய தமிழோசையில் முதலாவதாக பன்னாட்டுச் செய்திகள். ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கித் தவிக்கும் சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபீஃபா மற்றும் அதன் அதிகாரிகள் மீதான விசாரணை தொடர்ந்து வரும் வேளையில் அந்த அமைப்பின் தலைவர் பதவிக்கான தேர்தல் இப்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் முடிவு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை கடந்த 25 ஆண்டு காலத்தில் ஃபீஃபா அமைப்பு பல நாடுகளில் கால்பந்து விளையாட்டை மேலும் வளர்க்க என்ன செய்துள்ளது எனும் கேள்விகள் பல்தரப்பில் எழுந்துள்ளன. இந்தியாவில் ஃபீஃபா என்ன செய்துள்ளது என்று இந்தியாவின் கால்பந்து பயிற்சியாளர்களில் ஒருவரான ராபின் சார்ல்ஸ் ராஜா அவர்களிடம் கேட்டேன்.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஏரியா மக்கள் கணக்கெடுப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீஃபா பண்ணது ஒரு 5-10% தான் இருக்கும். ஏன்னா இந்த கேமுக்கு நீங்க கேட்க போனீங்கன்னா ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் முதல் முறையா ஒரு 17 வயசு கீழே U17 வேர்ல்ட் கப் 2017 முதல் தடவை நடக்க போறதே ஒரு பெரிய இதுதான். முதல் தடவை இவ்வளவு பெரிய ஒரு நாட்டுல ஃபீஃபா வந்து பண்ண போறது. அதை பார்க்கும்போது ஃபீஃபா வந்து பண்ற சின்ன சின்ன உதவி வந்து போதாது.
ஃபீஃபா ஏன் இந்தியாவில வந்து கால்பந்து விளையாட்டை மேலும் வளர்ப்பதற்கு போதுமான பங்களிப்பு செய்யல அப்படிங்கிற இந்த கேள்வி எழுதில்ல?
ஃபீஃபா செய்யலன்றது ஒரு கேள்வினாலும் அதை செய்யறதற்கு உண்டான இங்க இருந்து அதாவது நம்மளுடைய அகில இந்திய கால்பந்து கழகம் வந்து இந்தியாவில என்ன கேள்வி அவங்க எழுப்பியிருக்காங்க, அவங்க கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க, இல்ல அவங்க இவ்வளவு நாள் கொடுத்ததுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அத வந்து சரியான முறையில அவங்க கொடுத்த அந்த கிராண்டோ இல்ல அதுக்கு உண்டான காரியங்களோ இவங்க சரியான முறையில பண்ணாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனால ஒருவேளை பண்ணாம இருக்குதா ஃபீஃபா?
ஆனா இன்னொரு பக்கம் இப்ப இந்தியாவில வந்து கால்பந்து விளையாட்டை மேலும் வளர்க்கணும்னா இந்திய கால்பந்து சம்மேளனம் வந்து ஃபீஃபாட்ட கேட்டா அவங்க பணம் கொடுக்க தானே போறாங்க, அல்லது வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவி செய்ய தானே போறாங்க. அப்ப ஃபீஃபா மேல மட்டும் குறை சொல்றதுல எந்த அளவுக்கு நியாயம் இருக்கும் அப்படின்னு ஃபீஃபா தரப்புல கேட்க மாட்டாங்களா?
அதாவது ஃபீஃபா வந்து இவ்வளவு கொடுத்துருப்பாங்கனாலும் அதற்கு உண்டான இவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதாவது கேட்கற டைம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கும் இல்ல, அவங்க அதோட ரிசல்ட்டையும் பாத்துருப்பாங்க. ஓகே, அந்த கேம் எந்த லெவல்ல, அதாவது உலக தரப்புல பாத்தீங்கன்னா இந்தியாவோட இது 8வது இருக்குது. ஓ, அதோட சின்ன சின்ன நாடுகள்லாம் முன்னால இருக்கும் போது அப்ப இவ்வளவு பெரிய கண்ட்ரி நம்ம இப்படி பாக்குறோம். பட் அவங்களோட பார்வையில அவங்க பாத்துருப்பாங்க, ஓகே நான் இவ்வளவு பண்ணிருக்கோம், இவ்வளவு இருக்கு, அதனால அதோட டெவலப்மெண்ட் என்ன, அதை வந்து யார் மேன் பண்றா. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா எல்லா ஃபெடரேஷனுமே அரசியல்வாதிங்க தான் அதை வந்து ஹெட் பண்றாங்க. அதை சோ அதுனால அதோட அந்த ப்ரொஃபஷனல் செட்டப் வந்து மற்ற நாடு மாதிரி இங்க இருக்குதா, அது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கிறத பாக்கும்போது ஒருவேளை இது ஒரு காரணமா வச்சு ஃபீஃபா வந்து இன்னும் நம்ம செய்தா அதுல வந்து அது சரியான ஒரு வளர்ச்சிக்கு தான் அது போய் சேருதா இல்லையான்ற ஒரு இருக்கிறனால ஒருவேளை அவங்க அதை பேஸ் பண்ணி அதனால பண்ணாம இருக்கிறாங்களான்னு இது எனக்கு தோணுது.
இப்ப இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஃபீஃபா வந்து இவ்வளவு ஊழல் புகார்ல சிக்கி தவிக்குது, அதை உங்களை போன்றவர்கள் எப்படி பாக்குறீங்க?
பிளேயர்ஸ், கோச்சர்ஸ், ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அதுவே தங்களுடைய வாழ்க்கையா நினைக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு சிலர் வந்து அதை வந்து ஒரு விளையாட வேண்டிய மைதானத்துல விளையாடாம அவங்க தங்களோட காரியத்துக்காக சொந்த காரியத்துக்காக இப்படி பணத்துக்காக விளையாடும் போது அது பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு. கோச்சுன்ற முறையில் அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த ஊழல் குற்றச்சாட்டு, இந்த புகார், இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஏற்கனவே வந்திருக்கணும். சில பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்பொழுது ஃபீஃபால இவ்வளவு லேட்டா வந்தது ஒரு பெரிய முதல் ஒரு அதிர்ச்சி. எனக்கு முன்னாலே வந்திருக்கணும், அதை சரி பண்ணிருக்கணும். ஆனா இப்போ இது வந்ததும் நல்லது. ஏன்னா இது மூலயமா ரெண்டு இது இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ். அந்த கேமும் பாதிக்கப்படலாம், அட் த சேம் டைம் பிளேயர்ஸ், கோச்சர்ஸ் மற்றும் அது சம்பந்தமான இந்த விளையாட்டுக்கு சம்பந்தமான ஃபுட்பாலுக்கு சம்பந்தமான அனைவரும் நிச்சயமாக பாதிக்கப்படுவாங்க.
இந்தியாவின் கால்பந்து பயிற்சியாளர்கள் ஒருவரான ராபின் சார்ல்ஸ் ராஜா. இந்தியாவில் ஃபீஃபாவின் பங்களிப்பு குறித்து இப்படியான கருத்துக்கள் நிலவும் வேளையில் இலங்கையில் நிலை என்ன என்பது குறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் தகவல்கள்.
சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கலான நிலைமையானது இலங்கை போன்ற நாடுகளில் கால்பந்தாட்ட விளையாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது. இந்த நிலையில் சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தினிடமிருந்து எத்தகைய உதவிகள் கிடைத்திருக்கின்றன என்று யாழ் மாவட்ட கால்பந்தாட்ட கழகத்தின் தலைவரும் இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் துணைத் தலைவருமாகிய சூசைப்பிள்ளை அந்தோணிப்பிள்ளை கிளிஃபர்ட் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இலங்கையை பொறுத்தளவிலே சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்துடைய ஒத்துழைப்பு மிகவும் திருப்திகரமாக இருக்கிறது என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். பல்வேறு திட்டங்களுக்கு அதனுடைய பங்களிப்பு எங்களுக்கு இருந்து வருகின்றது. அண்மையில் கூட சில வகையான நிதியுதவிகளை அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். இந்த பயிற்சி நிலையங்களை ஒவ்வொரு இடங்களிலே ஆரம்பிப்பதற்காக யாழ்ப்பாண கால்பந்தாட்ட பயிற்சி நிலையத்துக்கு சர்வதேச கால்பந்தாட்டத்தினுடைய சம்மேளனத்தினுடைய அந்த பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக அமைந்திருந்தது. அதை தவிர சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் ஊடாக இந்த கிராஸ் ரூட் ப்ரோக்ராம், இந்த அடிமட்ட விளையாட்டு தரத்தை விருத்தி செய்வதற்குரிய நிகழ்ச்சி திட்டங்கள், நிர்வாகிகளுடைய திறமைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள், தொழில்நுட்ப நிகழ்ச்சிகளை வளர்த்தெடுக்கக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள் போன்ற பல வகையான திட்டங்களுக்கு இந்த கால்பந்தாட்ட சம்மேளனம் எங்களுக்கு உதவி புரிந்து வருகின்றோம்.
இவ்வாறு உதவி செய்யப்பட்ட நிலையில் இலங்கையின் கால்பந்தாட்ட வளர்ச்சி, அதாவது அவர்கள் அந்த சர்வதேச போட்டிகளில் பங்கு பெற்றக்கூடியதாக இருந்ததா அல்லது தேசிய மட்டத்திலான இந்த விளையாட்டு எந்த வகையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்க்குறீங்க நீங்கள்?
நாங்கள் சர்வதேச தரத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கடந்த காலங்களிலே இருந்ததை விட தரம் ரீதியாக நாங்கள் கொஞ்சம் பின்னடைவை நாங்கள் சந்திச்சிருக்கின்றோம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். சில நடைமுறை சாத்தியமற்ற விஷயங்களை நாங்கள் ஈடுபட்டிருந்தோம், அதை சரியான முறையில் நிர்வகிக்க முடியாமல் போயிருந்தது. கடந்த காலங்களிலே நாங்கள் இலங்கை கால்பந்தாட்ட சங்கத்தினுடைய நிர்வாகத்தை நாங்கள் குறை கூறுகிறது அது அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அதில் இருக்கிற குறைபாடுகளை நாங்கள் கண்டறிஞ்சு அதில் நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. இனிமேல் வருகின்ற நிர்வாக சபையானது சரியான முறையில் அந்த நடைமுறைகளை நடாத்தி இந்த பயிற்சிகளையும் வழங்கி இலங்கை அணியை உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லும் என்றது எங்களுடைய நம்பிக்கை. அப்போ புதிய திட்டங்களை நாங்கள் வகுத்து அது என்ன மாதிரியாக ஒரு 5 ஆண்டு திட்டம் அல்லது 3 ஆண்டு திட்டம் என்ற வகையில் நாங்கள் திட்டமிட்டு அதை வளர்த்து எடுக்குவோம் என்று நாங்கள் நம்புவோம்.
இந்த கால்பந்தாட்ட விளையாட்டின் வளர்ச்சி அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக இந்த யுத்தம் முடிஞ்ச 6 வருஷ காலங்களில்,
யுத்தம் முடிஞ்ச 6 வருஷ காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் பல வகையான முன்னேற்றங்களை யாழ்ப்பாணம் மாத்திரமல்ல வடக்கு கிழக்கிலே இல்ல உதவந்தாட்ட வீரர்கள் அடைந்திருக்கிறார் என்றதை நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும். பல வகையான நாங்கள் போட்டிகளை நாங்கள் நடாத்தி இருக்கின்றோம். சிறப்பான முறையில் இலங்கை அணியிலே பல வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுதும் கூட 16 வயது 19 வயது அணிகளிலே எங்களுடைய வீரர்கள் இருக்கின்றார்கள். வடமாகாண வீரர்கள் சிறந்த விளையாட்டு தரத்தை நாங்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றோம்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்கவாசகம் அவருடன் உரையாடியவர் இலங்கை கால்பந்து சம்மேளனத்தின் துணைத் தலைவர் கிளிஃபோர்டு ஆண்டனி பிள்ளை. செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவின் ஆந்திர மாநிலம் சித்தூர் வனப்பகுதியில் செம்மர கட்டைகளை கடத்த முயன்றனர் எனும் குற்றச்சாட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த 20 பேர் அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து இந்தியாவின் மத்திய புலனாய்வு அமைப்பு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
ஆந்திர மாநிலத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட 20 தமிழர்களின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென மத்திய அரசுக்கும் ஆந்திர மாநில அரசுக்கும் கூறியிருப்பதாக தேசிய மனித உரிமை ஆணைய உறுப்பினர் முருகேசன் தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி ஆந்திர மாநிலம் திருப்பதியை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் செம்மரம் கடத்தச் சென்றார்கள் என்று கூறப்பட்டு செம்மர கடத்தல் தடுப்பு சிறப்பு அதிரடிப்படையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 20 தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே ஆந்திர பிரதேச அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய மனித உரிமை ஆணைய உறுப்பினர் முருகேசன், 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென மத்திய அரசிடமும் ஆந்திர பிரதேச அரசிடமும் கூறியிருப்பதாக தெரிவித்தார்.
எல்லா ரிப்போர்ட்டையும் கன்சிடர் பண்ணி சிபிஐ என்கொயரி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கும் ஆந்திர பிரதேச மாநில அரசுக்கும் அறிவுரை வழங்கியிருக்கோம். அதனுடைய ரிப்போர்ட்டை எங்களுக்கு வந்து 4 வாரத்தில் அனுப்பணும்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்கு. அடுத்து வந்து பாதிக்கப்பட்ட அந்த 20 பேருடைய குடும்ப ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்ச ரூபா உடனடி நிவாரணம், தற்காலிகமாக இது இடைக்கால நிவாரணம் இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆந்திர அரசுக்கு ஆணையிட்டு இருக்கோம்.
தாங்கள் இது தொடர்பாக பல விவரங்களை கேட்டும் ஆந்திர மாநில அரசு அதனை தரவில்லை என்றும் முருகேசன் கூறினார்.
ஏற்கனவே நாங்கள் போட்ட ஆர்டரில் வந்து எந்த ரிப்போர்ட்ஸுமே இன்னும் ஆந்திர பிரதேச அரசு எங்களுக்கு கொடுக்கலை. அதனால் டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரியும் நேரில் வந்து வர்ற 9ஆம் தேதி கமிஷனில் டெல்லியில் வந்து அவங்க எங்கள் முன்னால் வந்து ஆஜராகி அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம்.
இந்த வழக்கில் சாட்சி அளித்தவர்களுக்கு தமிழக அரசு போதிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்றும் முருகேசன் கேட்டுக்கொண்டார். இந்த 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தை பொறுத்தவரை அவர்கள் செம்மர கடத்தல்காரர்கள் என்றும் தங்களை தாக்க வந்ததாலேயே தாங்கள் தற்காப்புக்காக சுட்டதாகவும் ஆந்திர மாநில காவல்துறை தெரிவித்து வருகிறது. ஆனால் மனித உரிமை குழுக்கள் இதனை ஏற்க மறுத்து வருகின்றன.
இதனிடையே சென்னையில் உள்ள இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப கல்லூரியான இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியின் மாணவர்கள் அமைப்பு ஒன்றுக்கும் நிர்வாகத்துக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது குறித்து மீண்டும் முரளி.
சென்னையில் உள்ள உயர்கல்வி நிறுவனமான ஐஐடி எனப்படும் இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் இயங்கி வந்த அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள் என்ற மாணவர் அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய தேசிய மாணவர் யூனியன் புதுதில்லியில் உள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானியின் இல்லத்திற்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். சென்னை ஐஐடியில் ஏபிஎஸ்சி எனப்படும் அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள் என்ற மாணவர் அமைப்பு ஒன்று இயங்கி வருகிறது. இந்த அமைப்பு மீது பெயர் குறிப்பிடாத சிலர் புகார் தெரிவித்தனர் என்று கூறப்படுகிறது. அந்த புகாரில் ஏபிஎஸ்சி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மத்திய அரசின் கொள்கைகளை பற்றி விமர்சித்தும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் இந்து மதத்தினருக்கு எதிராகவும் வெறுப்பு பிரச்சாரம் செய்கின்றனர் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மே 15 மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை இணைச் செயலாளர் பிரிஸ்கா மேத்யூவிடமிருந்து சென்னை ஐஐடிக்கு இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் கோரி ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. இதையடுத்து ஏபிஎஸ்சி அமைப்பின் அங்கீகாரத்தை ரத்து செய்து சென்னை ஐஐடி உத்தரவிட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக ஏபிஎஸ்சி அமைப்பைச் சேர்ந்த பெயர் தெரிவிக்க விரும்பாத மாணவி ஒருவரிடம் பேசிய போது அம்பேத்கர் பெரியார் என்ற பெயர்களை அமைப்பிலிருந்து நீக்க வேண்டுமென மாணவர்களுக்கான டீன் தங்களிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார்.
டீன் வந்து இப்போ இருக்கிற டீன் வந்து இன்சார்ஜ் சார்ஜ் எடுத்ததும் அவர் எங்களை கூப்பிட்டு அம்பேத்கர்ங்கிற பேரை வந்து நீங்க மாத்தணும், ஏன்னா அம்பேத்கர் பெரியாருங்கிற பேரே வந்து போலரைஸ் பண்ற மாதிரி இருக்கு, பொலிட்டிகலைஸ் நேமா இருக்கு, அதனால மாட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க மாட்ட முடியாதுன்னு சொன்னோம். இது நடந்தது 2014 ஜூன்ல. திரும்ப 2014 செப்டம்பர்ல திரும்ப அவர் எங்களை டிமேண்ட் பண்றாரு, ஏன் இன்னும் மாத்தல அப்படின்னு. நாங்க மாத்த முடியாது அப்படின்னு சொல்றோம். அப்ப ஏன்னா விவேகானந்தா ஸ்டடி சர்க்கிள்ங்கிற பேர்ல இந்துத்துவ குரூப் ரொம்ப காலமா இங்க இயங்கிட்டு இருக்குது. ஆர்எஸ்எஸ் அதோட திங்க் டைம்ஸ் முழுக்க முழுக்க இங்க கூட்டிட்டு வருது, இங்க இருந்து வென்றெடுத்துட்டு போறது அது வழியா தான் நடக்குது. அப்ப விவேகானந்தாங்கிற பேர் பொலிட்டிகலைஸ் இல்லையா அப்படின்னு நாங்க கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாலும் ரொம்ப வருஷமா அது இங்க இயங்கிட்டு இருக்கு, அதனால அந்த பேரை மாத்த முடியாது, இட்ஸ் ஜென்ரல் நேம், ஆனா இது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாரு.
விவேகானந்தா ஸ்டடி சர்க்கிள் போன்ற அமைப்புகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் அந்த மாணவி தெரிவித்தார்.
ஆக்சுவலா வந்து விவேகானந்தா ஸ்டடி சர்க்கிள் நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஐஐடி மெட்ராஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஹாஸ்டல்ல பெர்மனன்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ரூம் கொடுத்துருக்காங்க இயங்குவதற்கு. அப்புறம் ஒரு இது கொடுத்துருக்காங்க, லைப்ரரி செட் பண்ணியிருக்கிறாங்க. வீக்லி வீக்லி தேர் கண்டக்டிங் கான்ஃபரன்ஸ் செமினார்ஸ் டாக்ஸ் அதுக்கு எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஃபண்ட்ல இருந்து இது கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்றாங்க, ஃபண்ட் சப்போர்ட் பண்றாங்க. தென் தே ஆர் யூசிங் ஆல் தி ஹால்ஸ் எல்லாம் வித் ஏசியோட அவங்க அந்த பிரிவிலேஜஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. பிளஸ் அவங்க எஸ்மெயில் யூஸ் பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மெயில வந்து அவங்களுக்கு இது இருக்கு. அவங்கள மாதிரியே தான் நாங்க இண்டிபெண்டன்ட் ஸ்டூடெண்ட் பாடி, எங்களுக்கு வந்து எஸ்மெயில் வழியா எங்களோட ஃபேமிலி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு கம்ப்ளீட் பேன். ஸ்டடி சர்க்கிள் நடத்துறதே அவர் கொடுக்குற பிரிவிலேஜ் அவர் நினைக்கிறாரு, அது தவறு. ஸ்டடி சர்க்கிள்ங்கிறது ஸ்டூடெண்டோட இண்டிபெண்டான ஸ்டூடெண்ட்ஸோட ரைட் ஆஃப் எனி ஸ்டூடெண்ட் டு ஆர்கனைஸ் ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிறது தான். இதுல வந்து அவர் ஒன்றும் பிரிவிலேஜ் கொடுத்து நாங்கள் நடத்துற இது ஒன்றும் கிடையாது. அவர் பிரிவிலேஜ்னு மீன் பண்ணது இந்த ஹால் கொடுக்கறது அல்லனா வந்து எஸ்மெயில் அனுப்புறதுக்கான இது கொடுக்கறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பிரிவிலேஜஸ் எல்லாம் எங்களுக்கு என்னையுமே கிடைச்சது இல்லை.
இது தொடர்பாக சென்னை ஐஐடியின் கருத்தை பெற மாணவர்களுக்கான டீனை தொடர்பு கொள்ள மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இந்த நிலையில் சென்னை ஐஐடியின் சார்பில் பத்திரிகைகளுக்கு வெளியிடப்பட்டிருக்கும் செய்தி குறிப்பில் மாணவர்களின் கருத்து சுதந்திரத்தை ஐஐடி பறிக்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் விதிமுறைகளின்படி மாணவர் அமைப்புகள் ஐஐடி மெட்ராஸ் என்ற பெயரை தங்கள் அமைப்பின் பெயருடன் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது என்றும் ஏபிஎஸ்சி இந்த விதிமுறையை மீறியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இம்மாதிரி விதிமுறை மீறல் நடந்தால் அந்த அமைப்பின் அங்கீகாரம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் என்றும் இப்போதும் அதே வழிமுறையே பின்பற்றப்பட்டுள்ளது என்றும் ஐஐடியின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இதற்கிடையில் ஐஐடியின் இந்த நடவடிக்கைக்கு தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் இவிகேஎஸ் இளங்கோவன், திமுக பொருளாளர் முக ஸ்டாலின், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரான ராகுல் காந்தியும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். மியான்மரில் வாழும் சிறுபான்மை ரோஹிங்கா முஸ்லிம்களுக்கு நியாயம் கோரி இலங்கையிலுள்ள பல முஸ்லிம் அமைப்புகள் நாட்டின் பல பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்களையும் பேரணிகளையும் நடத்தியுள்ளன. கூடுதல் விவரங்களுடன் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
மியான்மரில் ரோஹிங்கா சிறுபான்மை இனத்தவர்கள் அதாவது முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து இன்று தலைநகர் கொழும்பிலும் கிழக்கு மாகாணத்திலும் ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் நடைபெற்றுள்ளன. இன்று வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல்களில் நடைபெற்ற நண்பகல் ஜும்மா தொழுகையின் பின்னரே இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் நடைபெற்றுள்ளது. இதில் பெரும் எண்ணிக்கையிலான முஸ்லிம்கள் கலந்து கொண்டு ரோஹிங்கா முஸ்லிம்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினார்கள்.
மியான்மாரில் நடக்கின்ற அநியாயங்களை அங்குள்ள அரசாங்கம் தட்டி கேட்காத சந்தர்ப்பத்திலே சர்வதேச சக்திகளும் அதாவது மியான்மர் மக்கள் சார்பாக மௌனத்தினையே கடைபிடிக்கின்றார்கள்.
குத்தப்பட்டு வெட்டப்பட்டு கழுத்து நெறிக்கப்பட்டு பச்சிலம் குழந்தைகள் கூட கொல்லப்படுகின்ற சம்பவம் எல்லோருடைய நெஞ்சத்தையும் மிகவும் பாதிக்கின்றது. அந்த அடிப்படையிலே இதை அந்த நாட்டினுடைய அரசு வன்மையாக கண்டிக்க வேண்டும். உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்து முன் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதிலே இன்று அனைவரும் ஒன்று திரண்டு இலங்கை அரசு கூட அதற்கான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் மற்றும் காத்தான்குடி ஆகிய இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் நடைபெற்றுள்ளது. உயிரியல் உரிமைகளுக்கான எல்லையற்ற அமைப்பினால் ஏறாவூரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்ட பேரணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பஷீர் ஷேகு தாவூத் தலைமையில் நடைபெற்றது.
ரோஹிங்கிய மக்கள் விடயத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினுடையதும் அதன் மனித உரிமை அமைப்புகள் அனைத்தையும் தலையீடு செய்ய வேண்டும் என்றும் உடனடியாக அவை இந்த ரோஹிங்கிய மியான்மர் முஸ்லிம்களுடைய பிரச்சனையில் இயங்க தொடங்க வேண்டும் என்றும் அழுத்தம் கொடுத்து இலங்கை உட்பட உலகம் முழுவதிலும் வாழுகிற மனிதாபிமானம் உள்ள மக்களுக்கு இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். அதேபோல மலேசியா இந்தோனேசியா ஆகிய பிராந்திய நாடுகளை இராஜதந்திர ரீதியான அடிப்படையை ஒதுக்கி தள்ளிவிட்டு மனிதநேய அடிப்படையில் உடன் செயற்படுமாறு இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் அவர்களை கோருகிறது. அதே போல செல்வந்த அரபு நாடுகளே, உங்களுடைய பிரச்சனைகள் இங்கு உலகம் முழுவதிலும் ஏற்படுகிற பிரச்சனைகள் தங்கள் காலடிக்கு வராது தடுக்கும் தந்திரத்தை கைவிட்டு மியான்மர் முஸ்லிம்களின் வாழும் உரிமைக்கு கை கொடுக்க வேண்டியும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம். அதே போல இலங்கையின் அரசு நல்லாட்சி என்று சொல்லுகிற நமது அரசு இந்த மியான்மர் அரசை உடனடியாக கண்டனம் செய்ய வேண்டும் என்றும் இங்கே நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம்
என்றும் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் பஷீர் ஷேகு தாவூத். இதேவேளை தலைநகர் கொழும்பில் ஐக்கிய சமாதான முன்னணியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டத்திலும் பேரணியிலும் மத்திய அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். தேவட்டகா பள்ளிவாசலுக்கு அருகாமையிலிருந்து இலங்கைக்கான மியான்மர் தூதுவராலயம் வரை கண்டன பேரணியொன்றும் நடைபெற்றது. இந்த பேரணியின் போது அந்நாட்டு தேசிய கொடியொன்றும் அங்கு தீ வைத்து எரிக்கப்பட்டது. பேரணி முடிவில் இலங்கைக்கான மியான்மர் தூதுவரிடம் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளை நிறுத்தக்கோரும் மனுவொன்றும் அங்கு கையளிக்கப்பட்டது.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். இலங்கையின் இறுதிக்கட்ட போரில் நடைபெற்ற சம்பவம் ஒன்றை மையமாக எடுத்து வைக்கப்பட்ட தமிழ் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் மறுக்கப்பட்டுள்ளது. நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன் தரும் விவரங்கள்.
வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள்.
இன்னைக்கு மே 18.
இலங்கையில் உள்நாட்டுப் போரின் போது கொல்லப்பட்டதாக கூறப்படும் ஒரு பெண்ணின் கதையை பின்னணியாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு இந்திய தணிக்கை வாரியம் சான்றிதழ் அளிக்க மறுத்த விவகாரம் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. இலங்கையில் உள்நாட்டு யுத்தத்தின் போது புலிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் வசித்த ஊடகவியலாளரான இசைப்பிரியா என்ற பெண்ணின் கதையை பின்னணியாக வைத்து போர்க்களத்தில் ஒரு பூ என்ற திரைப்படத்தை கணேசன் என்ற இயக்குனர் உருவாக்கியுள்ளார். இந்த படத்திற்கு பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்துள்ளார். இந்த திரைப்படம் நிறைவடைந்து தணிக்கைக்கு அனுப்பப்பட்ட போது சான்றிதழ் அளிக்க தணிக்கை குழு உறுப்பினர்கள் மறுத்துவிட்டனர். மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பப்பட்ட போதும் அங்கும் சான்றிதழ் மறுக்கப்பட்டது. இலங்கை உள்நாட்டு போரின் இறுதி காட்சிகளை பதிவு செய்யும் படமாக இதனை தான் உருவாக்கி இருப்பதாக படத்தின் இயக்குனர் கணேசன் BBC யிடம் தெரிவித்தார்.
போர்க்களத்தில் ஒரு பூ திரைப்படம் வந்து முக்கியமா வந்து இனப்படுகொலைய பதிவு செய்கிற ஒரு படம். இந்த தமிழின இனப்படுகொலையும் பதிவு செய்வதற்கு ஒரு பெரிய சாட்சியாக விளங்கியவர் தான் இசைப்பிரியா அவர்கள். இந்த சாட்சியை திரை மூலியமா பதிவு பண்றதுக்கான முயற்சி தான் போர்க்களத்தில் ஒரு பூ திரைப்படம்.
இலங்கையை தவறாக சித்தரிப்பதாக கூறி தங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் மறுக்கப்பட்டதாக கூறுகிறார் கணேசன்.
முதல் குழுவில் வந்து 5 தமிழர்கள் பார்த்தாங்க, இரண்டாவது வந்து 7 பேர் பார்த்தாங்க, அதில் 4 பெண்கள். இரண்டாவதாக பார்த்தவர் வந்து SV சேகர் தலைமையில் தான் பார்த்தாங்க. அவங்களும் வந்து இதை நிராகரித்து ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. முதல் வார்த்தையை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய நாட்டையும் இலங்கை இராணுவத்தையும் நாங்கள் வந்து தவறாக சுட்டி காட்டுறோம் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி இல்லை. உண்மை என்னென்னா, இலங்கை ராணுவம் செய்த கொடூரங்களை தான் சுட்டி காட்டியிருக்கிறோம்.
இந்த திரைப்படம் மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பப்பட்ட போது அந்த குழுவுக்கு தலைமை தாங்கிய மத்திய தணிக்கை வாரியத்தின் உறுப்பினர் எஸ் வி சேகரிடம் இந்த விவகாரம் குறித்து கேட்டபோது இந்த திரைப்படத்தில் வன்முறை காட்சிகள் அதிகம் இருந்ததாலேயே சான்றிதழ் மறுக்கப்பட்டதாக தெரிவித்தார்.
எந்த ஒரு படமுமே தணிக்கை குழு பார்க்கும்போது முதல்ல ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குழுவும் அதற்கு ஒரு அதிகாரியும் சேர்ந்து பார்ப்பாங்க. அவங்க பார்த்தபோது இதுல வந்து வன்முறை ஆபாசம் கற்பழிப்பு காட்சிகள் போன்றவைகள் மிக அதிகமாக இருக்கின்றனங்கிற முறையிலையும், அதன் பிறகு இப்போ அது ரிவைசிங் கமிட்டி வந்த பிறகு 7 உறுப்பினர்களும் நானும் சேர்ந்து படம் பார்த்தோம், மொத்தம் 8 பேர் பார்த்தோம். இப்ப நாங்க பார்த்த பொழுது அதே ஒப்பீனியன் தான் கொடுக்கப்பட்டதுனால அந்த படம் இப்பொழுது நிராகரிக்கப்பட்டுள்ளது. நட்பு நாட்டுக்கு உண்டானது ஒரு வந்து ஒரு பார்ட்டு, அதை தாண்டி படத்துல உள்ள காட்சிகள் வசனங்கள் பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்க விஷயங்கள் அந்த மாதிரியான காட்சிகள் வந்தாலும் எந்த படத்திலையும் அது நீக்கப்படும்.
அடுத்த கட்டமாக இந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கான சட்டபூர்வமான முறைகளில் இறங்கியிருப்பதாக கூறுகிறார் படத்தின் இயக்குனர் கணேசன். இந்தியாவில் பிராந்திய அளவில் தணிக்கை சான்றிதழ் மறுக்கப்பட்டால் தேசிய அளவில் மறு ஆய்வுக்கு கோர முடியும். அங்கும் மறுக்கப்படும் நிலையில் பட தயாரிப்பாளர் நீதிமன்றத்தை அணுக முடியும். ஏற்கனவே குற்றப்பத்திரிகை உள்ளிட்ட இலங்கை பின்னணியில் உருவான சில திரைப்படங்கள் தணிக்கை சான்றிதழை பெறுவதில் சிக்கல்களை சந்தித்துள்ளன.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக முதல் முறையாக பெண் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் தருகின்றார் சார்ல்ஸ் பீட்டர்.
உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதல் தடவையாக பெண் ஒருவர் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது புனித ஆண்ட்ரூஸ் பல்கலைக்கழகத்தின் பொறுப்பதிகாரியாக பணியாற்றும் லூயிஸ் ரிச்சர்ட்சன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளது பலதரப்பிலும் வரவேற்பை பெற்றுள்ளது. அவர் முன்னர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் மூத்த அதிகாரியாக பதவி வகித்து வந்துள்ளார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் 272வது துணைவேந்தராக அவர் பதவியேற்கும் போது அப்பல்கலைக்கழகத்தின் 800 ஆண்டுகள் சரித்திரத்தில் ஆண்கள் மட்டுமே துணைவேந்தர்களாக இருந்துள்ள நிலையில் அதை கட்டுடைப்பு செய்து துணைவேந்தராக பதவியேற்கும் முதல் பெண் என்கிற பெருமையை இவர் பெறுவார். 1230 முதல் செயல்பட்டு வரும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இதுவரை ஆண்கள் மட்டுமே துணைவேந்தர்களாக இருந்துள்ளனர். தற்போதுள்ள துணைவேந்தர் ஆண்ட்ரூ ஹாமில்டன் நியூயார்க் பல்கலைக்கழகத்திற்கு செல்வதால் அந்த வெற்றிடத்திற்கு லூயிஸ் ரிச்சர்ட்சன் அம்மையார் நியமிக்கப்படவுள்ளார். பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பேட்டன் பிரபு தலைமையிலான பரிந்துரை குழுவால் பேராசிரியர் லூயிஸ் ரிச்சர்ட்சனின் பெயர் துணைவேந்தர் பதவிக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அவரது நியமன தீர்மானத்திற்கு பல்கலைக்கழக நிர்வாக சபை அனுமதி வழங்கியுள்ளது. இதன் அடிப்படையில் பேராசிரியர் லூயிஸ் ரிச்சர்ட்சன் 2016 ஜனவரி மாதம் துணைவேந்தராக பதவியேற்க உள்ளார். பேராசிரியர் லூயிஸ் தனது கல்வி அறிவு மற்றும் கல்வி தரவுகள் போன்றவற்றால் தம்மை ஆழமாக ஈர்த்துள்ளார் என ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக வேந்தர் பேட்டன் பிரபு தெரிவித்துள்ளார். ஒரு அரசியல் விஞ்ஞானியான அவர் பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாதம் போன்றவற்றில் கல்வி நிபுணத்துவம் வாய்ந்தவராவார். அமெரிக்காவில் நடைபெற்ற செப்டம்பர் 11 தாக்குதலை அடுத்து அவர் பயங்கரவாதம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு போன்றவற்றை குறித்து புத்தகங்களையும் எழுதியுள்ளார் என பேட்டன் பிரபு கூறியுள்ளார். பேராசிரியர் லூயிஸ் ரிச்சர்ட்சன் அயர்லாந்தை பிரபலமாக கொண்டவராவார். அவர் டப்ளினில் உள்ள ட்ரைனிட்டி கல்லூரியில் பயின்றதோடு கலிபோர்னியா பல்கலைக்கழகம், லாஸ் ஏஞ்சல்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் போன்றவற்றில் பட்டப்படிப்பை முடித்துள்ளார். இதையடுத்து 2009 ஸ்காட்லாந்திலுள்ள புனித ஆண்ட்ரூஸ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பதவியேற்றார். உலக பிரசித்தமான ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை தலைமையேற்று நடத்துவது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய உன்னத வாய்ப்பாக கருதுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு பெண்ணொருவரை தலைமைத்துவத்துக்கு நியமித்ததன் மூலம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மேலும் உயர் அந்தஸ்தை பெறவிருக்கிறது என பிபிசி கல்வி விவகாரங்களுக்கான செய்தியாளர் கூறுகிறார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் லண்டன் இம்பீரியல் கல்லூரி ஆகியவற்றின் தலைமை அதிகாரிகளாக பெண்கள் இருக்கின்றனர். எனினும் உலகளவில் உள்ள முன்னணி 200 கல்வி நிறுவனங்களில் 1/7 எனும் அளவிலேயே பெண்கள் தலைமை பதவியில் உள்ளனர் என்று டைம்ஸ் பத்திரிகையின் கல்வி கையேடு குறிப்பிட்டுள்ளது.
ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் முதல் துணை வேந்தராக லூயிஸ் ரிச்சர்ட்சன் அம்மையார் நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பை கேட்டீர்கள். தமிழில் தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். இனி தலைப்புச் செய்திகள்.
உலகளாவிய கால்பந்து விளையாட்டை நிர்வகிக்கும் பீஃபா சந்தித்துள்ள ஊழல் குற்றச்சாட்டுக்கு மத்தியில் அந்த அமைப்பின் பிரதிநிதிகள் புதிய தலைவரை சுவிட்சர்லாந்தில் தேர்ந்தெடுக்கவுள்ளனர். சவுதி அரேபியாவில் ஷியா பள்ளிவாசல் ஒன்றின் வெளியே மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர். மியன்மாரின் தென் கடற்பரப்பிலிருந்து 700க்கும் அதிகமான குடியேறிகளை தமது கடற்படையினர் மீட்டுள்ளதாக மியன்மார் தெரிவித்துள்ளது. லிபியாவின் சீர் நகரில் உள்ள விமான நிலையம் தமது கட்டுப்பாட்டிற்குள் வந்திருப்பதாக இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் லிபிய பிரிவு தெரிவித்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். நேயர்களே, இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நீங்கள் கூடுதலான விவரங்களை நமது ஃபேஸ்புக் பக்கத்திலும் ட்விட்டர் மூலமும் இணையதளம் மூலமும் பார்க்கலாம். வணக்கம்.